ಯಶೋದನಂದನ ಭಜ ಜನರಂಜನ ಯಶೋದನಂದನ ಭಜ ಜನರಂಜನ ಯಮುನ ತೀರಾವನ ಚಾರಿ ಯಮುನ ತೀರಾವನ ಚಾರಿ ಜಯ ರಾಧ ಮಾಧವ ಕುಂಜ ಬಿಹಾರಿ ರಾಧ ಮಾಧವ ಕುಂಜ ಬಿಹಾರಿ
ಶ್ರೀಪಾದ ಪರಮಹಂಸ ಪ್ರತಿಗಾಚಾರ್ಯ ಅಷ್ಟೋತ್ತರ ಸರ ಶ್ರೀಮತ್ ಅಭಯಚನ್ನರ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮಿ ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದಕಿ ಇಸ್ಕಾನ್ ವಿವಿಟಿ ಫೌಂಡರ್ ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದಕಿ ಗ್ರಂಥರಾ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಕಿ ಗೌರವ ಪ್ರಮಣಂದೆ ಆಲ್ ಗ್ಲೋರೀಸ್ ಟು ಅಸೆಂಬಲ್ ಡಿವೋಟೀಸ್ ಆಲ್ ಗ್ಲೋರೀಸ್ ಟು ಅಸೆಂಬಲ್ ಡಿವೋಟೀಸ್ ಆಲ್ ಗ್ಲೋರೀಸ್ ಟು ಅಸೆಂಬಲ್ ಡಿವೋಟೀಸ್ ಆಲ್ ಗ್ಲೋರೀಸ್ ಟು ಶ್ರೀ ಶ್ರೀ ಗುರು ಅನ್ ಗೌರಂಗ ಆಲ್ ಗ್ಲೋರೀಸ್ ಟು ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದಕಿ ಓಂ ನಮೋ ಭಗವದೇ ವಾಸುದೇವಾಯ ಓಂ ನಮೋ ಭಗವದೇ ವಾಸುದೇವಾಯ ವಾಸುದೇವಾಯ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಸ್ಕಂದಂ ಒಂದು ಅಧ್ಯಾಯಂ 17 ಸೂಪರ್ ಪದಿನೇಳು ಮೊದಲ ಸ್ಲೋಕದಲ್ಲಿ ಅದು ಪರವಾಗಿಲ್ಲ ಪದಿನೇಳು ಮೊದಲ ಸ್ಲೋಕ ಸೂತ ಉವಾಚ ತತ್ರ ಕೋಮಿದುನಂ ರಾಜ ಹನ್ಯಮಾನಂ ಅನಾದವ ದಂಡಹಸ್ತಂ ಚ ವೃಷಲಂ ದತ್ರಸೇ ನಿರ್ಬಲಾಂಜನಂ ಸೂತ ಗೋಸ್ವಾಮಿ ಕೂರಿನಾರ್ அந்த இடத்தை அடைந்த பரிசித் மகாராஜன் அரச உடை தரித்த சூத்திரன் ஒருவன் துணையேற்றவனைப் போல காணப்பட்ட ஒரு பசுவையும் எருவையும் ஒரு தடியால் ஹிம்சிப்பதை கண்டார் கலியுகத்துடைய அறிகுறிகள் இங்க மிக விளக்கமான முறையில் விரிவான முறையில் சொல்லப்படுது. கலியுகத்தில் நான்விதமான வர்ண ஆசிரமங்கள் முதல கலியுடைய ஆதிக்கத்தின் காரணமாக உடை தெரியப்படும். சாஸ்திரங்களில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சில நேரங்களில் சொல்லப்படுது, வர்ணாசிரமாதர புருஷேன பரமப்புவான். வர்ணாசிரம தர்மத்தை சரியான முறையில் ஸ்தாபிதம் செய்வதன் மூலமாகத்தான் பகவான் விஷ்ணுவை சந்தோஷமடைய வைக்க முடியும் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த நான்கு விதமான வர்ண ஆசிரமங்கள் சரியான முறையில் உறுதியான முறையில் ஸ்தாபிதம் செய்யப்படாத பட்சத்திற்கு கிருஷ்ண பக்தியை விஷ்ணு பக்தியை மனித சமுதாயத்தில் மனிதன் வந்து கடைபிடிப்பதற்கு தேவையான ஒரு உறுதியான ஆதாரமான அடிப்படை ஆதாரத்தை வந்து மக்கள் வந்து இழந்துடுறாங்க. விஷ்ணு பக்தியை கிருஷ்ண பக்தியை கடைபிடிப்பதற்கு எளிதான முறையாக இருந்தாலும் கூட அதை கடைபிடிப்பதற்குரிய அளவிற்கு மனித சமுதாயத்தில் அனுகூலமான ஒரு சூழ்நிலை இருக்கணும். அந்த அனுகூலமான சூழ்நிலை எந்த சூழ்நிலை என்றால், மனித சமுதாயத்தில் மனிதன் வந்து வேத தர்மங்களை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய மனிதனாக வாழக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மிக முக்கியமாக நான்கு விதமான வர்ண ஆசிரமங்களுடைய நியமங்களை அந்தந்த வர்ணத்தில் உள்ளவர்கள் சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் அது வந்து விஷ்ணு பக்தியை கடைபிடிப்பதற்குரிய ஒரு அனுகூலமான ஒரு மங்களகரமான சூழ்நிலையை சமுதாயத்தில் ஏற்பாடு செய்யும். அப்படி ஒரு சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கண்டிப்பாக கிருஷ்ண பக்தியை மிக எளிமையான முறையில் பயிற்சி செய்து மனித வாழ்க்கையுடைய குறிக்கோளை, உயர்ந்த குறிக்கோளை வந்து அடைவார். அதுதான் இந்திய கலாச்சாரம், கிராமத்தை அடிப்படையாக வைத்த வர்ணாசிரம கலாச்சாரம். ஆனால் கலி கலியுகத்தில் மக்களை துரதிருஷ்டசாலியாக மாற்றுவதற்கு முதல்ல செய்யக்கூடிய திட்டம், முதல் அவர் செய்த விஷயம் என்னன்னா, இந்த நான்கு விதமான வர்ணங்களில் தலையை போன்ற மிக முக்கியமான ஸ்தானத்தில் இருந்த பிராமண வர்ணத்தை வந்து உடைத்து எறிவது, கொல்வது. ஒரு மனிதனை வந்து உயிரோடே வந்து நம்ம வந்து கொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து அவனை வந்து பைத்தியக்காரனா மாத்திரு. உடல்ல கை ஆரோக்கியமா இருக்கு, கால் ஆரோக்கியமா இருக்கு, உடல் ஆரோக்கியமா இருக்கு, எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தால் கூட மூளை ஆரோக்கியமா இல்லைன்னா அவன் நல்ல முறையில் செயல்பட முடியாது. மக்கள் உடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மூளைக்கு குறைவாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மூளையை வழிகாட்டக்கூடிய உணர்விற்கு, ஆன்மீக உணர்விற்கு மிக குறைந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பல பைத்தியக்காரர்களை பார்த்தீங்கன்னா உண்மையில உடல் ஆரோக்கியம் உள்ளவன், நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவன் தான், ஆனால் மூளை வந்து அங்கே இயங்கலை. இப்போ மூளையை செயல்பட வைக்காம செயல்படாமல் நம்ம ஆக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய ஆரோக்கியமான மனிதனையும் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மனிதனையும் என்ன பண்ணிடலாம், தோற்கடிச்சிடலாம். வைத்தியக்காரனை தோற்கடிக்கிறது ஒன்றும் கஷ்டமான காரியம் கிடையாது. காரணம், உடல் ஆரோக்கியமாக இருந்தால் கூட மூளை செயல்படாததுனால மிக எளிதில் அவனை சிறைப்பிடிக்கலாம், மிக எளிதில் அவனை கொண்டுடலாம், ஏமாற்றி கொண்டுடலாம். அதுபோல மன்னிய சமுதாயத்தில் நான்கு விதமான வர்ணங்களில் இந்த நான்கு விதமான வர்ணத்தையும் பிரதானமான முறையில் வழிகாட்டி செல்லக்கூடிய வர்ணம் வந்து மிக முக்கியமான குலம் வந்து பிராமண குலம். இந்த பிராமண குலத்தை வைஷ்ணவபுராதம் செய்ய வைப்பதன் மூலமாக, இந்த பிராமண குலத்தை அகங்காரம் உள்ளவனாக மாற்றுவதன் மூலமாக, வேத கலாச்சாரத்தில் குறிக்கோளான கிருஷ்ணரை பக்தி செய்வரை மறுத்துவிட்டு மாயாவர தத்துவத்தை கடைபிடிக்க வைப்பதன் மூலமாக இந்த பிராமணர்களை நாசம் செய்ய வைக்கிறது கலி. அதில் அந்த கலியுடைய முதல் தூதனாக பிராமண குலத்தில் முதல் அகப்பட்டு கொண்ட மனிதன், முதல் அகப்பட்ட இறை வந்து இந்த சிறுங்கிசுவுடைய மகன். நம்ம இன்னொரு நாட்டுக்கு யுத்தம் செய்ய போகிறோம், முதல் முதல் ஒரு இறை அடைபடுற மாதிரி முதல் முதல் மாட்டிக்கிட்ட நபர் வந்து யாரு, சிறீங்க ரிஷி இறை மகன். சிறீங்க ரிஷியுடைய மகன் அகங்காரமான முறையில் பிராமண தன்மையை வந்து கடைபிடிக்காததுக்கு எதிராக அவர் வந்து அகங்காரம் பிடித்து உடனே வந்து அவ்வளோ பெரிய வைஷ்ணவ அரசரை வந்து சாபம் செய்ததன் காரணமாக அந்த பிராமண குலம் வந்து கெடுது, கெட்டு போகுது. அந்த பிராமண குலம் கெட்டு போனதன் காரணமாக மனித சமுதாயத்தை வழிநடத்த சொல்லக்கூடிய பிராமணன் கெட்டு போனதுனால மிச்ச நான்கு விதமான வர்ணங்களுமே வந்து சிறிது சிறிதாக தானாகவே வந்து கெட்டு போகுது. காரணம், மூளை கெடக்கூடிய நேரத்தில் மனிதன் ஆரோக்கியமான முறையில், ஒழுக்கமான முறையில் மனித வாழ்க்கையில் செயல்பட மாட்டான், மிக விரைவில் வந்து அவனுடைய மற்ற உடல் உறுப்புகளும் கெட்டு போயிடும். இப்போ இரண்டாவது, முதல்ல பிராமண குலம் முதல்ல அழியுது, அதற்கு பின்பு சத்திரிய குலம் அழியுது. சத்திரியர்கள் தங்களுடைய கடமைகளை வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க, மது மயக்கத்திலையும் மாது மயக்கத்திலையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க, வேத கலாச்சாரத்தை பின்பற்றாத போர்களில் வந்து ஈடுபடுறாங்க, பேராசை உடையவர்களாக வந்து மாறுவாங்க, சாதுக்களுக்கு மதிப்பு கொடுக்காத வைஷ்ணவர்களாக மாறும்போது மீண்டும் சத்திரிய குலமும் கட்டுப்போகுது. சத்திரிய குலம் கட்டுப்போனதுனால சத்திரியர்கள் பராமரிக்க வேண்டிய வைஷ்யர்கள் சரியான முறையில் விவசாயத்தையும் பால் உற்பத்தி செய்வதையும் பார்க்க முடியாதனால வைஷ்ய குலமும் கட்டுப்போயிருது. வைஷ்ய குலமும் கட்டு போய் கடைசியில் வந்து சூத்திரர்கள் மட்டும்தான் ஏற்கக்கூடிய ஒரு மனித சமுதாயம் வந்து உருவாகுது. இப்போ பிராமணர்கள் சக்தி வாய்ந்த சத்திரியர்கள், சக்தி வாய்ந்த வைஷ்யர்கள் இல்லாததுனால சமுதாயத்தில் சூத்திரர்கள் தான் மிக உயர்ந்த ஸ்தானத்தை வந்து பெற வேண்டியதான் ஒரு சூழ்நிலை. காரணம் வந்து அந்த ஒரு சமுதாயத்தில் அவர் தான் மிகப்பெரிய மனிதர், வேறு யாருமே கிடையாது. சத்திரியன் கிடையாது, புஸ்தகத்தில் தான் படிக்கணும் சத்திரியனை பற்றி, உண்மையான சத்திரியன் கிடையாது வாழ்க்கையில். பிராமணனை பற்றி புஸ்தகங்களில் தான் படிக்கிறோம், வேத நூல்களில் தான் கற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக நம்ம பிராமணனை பற்றி, ரிஷிகளை பற்றி பல விதமான ரிஷிகள் படிக்கிறோம். அவர் சாபம் விட்டவுடனே பழிஞ்சிரும், அவர் வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்த உடனே நடந்துடும். அப்படி பிராமணன் நம்ம கண்டு முன்ன யாருமே கிடையாது, நமக்கு பயம் ரிஷியே கிடையாது. நம்ம மட்டும் பிராமணனை கிண்டல் பண்ணலாம், காரணம் அப்படின்னு சாபம் விட்டனே நமக்கு கொண்டு நடக்க போகிறது கிடையாது. இப்போ உள்ள பிராமணன் சாபம் விட்டாலும் எனக்கு நடக்க போகிறது கிடையாது, காரணம் பிரம்ம தேஜஸ் அவன்கிட்ட கிடையாது. அதனால் எல்லாருக்கும் துணிச்சல், பிராமணன் நம்மளை என்ன பண்ண முடியும், அப்படி சாபம் விடக்கூடிய சக்தி உள்ள பிராமணன் யாருமே கிடையாது. சத்ரியன் உண்மையிலே நீ வேத நியமத்துக்கு எதிராக செயல்பட்டா உடனே அவனுடைய கையை எடுத்துருவான். அது கூட சத்ரியன் யாருமே கிடையாது. இன்னைக்கு அப்படி எந்த ஒரு நபரும் செயல்பட முடியாது, அதாவது சக்தி உள்ள நபர் யாருமே கிடையாது. உடனடியாக அவர் நாட்டுடைய அரச சூத்திரரால் எழுதப்பட்ட அந்த சட்டத்திட்டத்துக்கு அவன் பதில் சொல்லியாகணும். இப்போ உள்ள சத்ரியன் சூத்திரரால் எழுதப்பட்ட சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்ட மனிதன், அதனால் அவனால் சத்ரியனாக வந்து செயல்பட முடியாது. அதை யாரை பார்த்துமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, தவறு செய்வதற்கு, வேத கலாச்சாரத்தை மீறுவதற்கு. அதன் காரணமாக கலியுகத்தில் சூத்திரனுடைய நிலைமை மேலே போகுது. சூத்திரன் அந்த அளவுக்கு ஒரு நிலைமையை போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா சத்ரியனை போல வேடம் போட்டுக்கிறார். சத்ரியனை போல ஒரு வேடம் போட்டுக்கிறார். வேத கலாச்சாரத்தை நம்ம அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு சூத்திரன் வந்து அரசனுடைய ஆடை எடுத்து கொடுத்தனா அடுத்த நாள் அவனுடைய உயிர் போயிடும். அப்படிதானே ஒரு சூத்திரன், சூத்திரன் அப்ப யாரு அப்படின்னா அரசருடைய சபையில அரசர் காலையில வந்த உடனே அவரை சந்தோஷமாக மாற்றுவதற்கு இவர்கள் வந்து ஆடி பாடுவார்கள். அப்ப இவங்களுக்கு சம்பளம்லாம் ஒண்ணும் கிடையாது. சத்ரியன் என்ன பண்ணுவான், கேவலமான முறையில் தன்னுடைய பழைய ட்ரெஸ் எடுத்து சுரத்துக்கு போடுவான், அது சூத்திரன் வாங்கிக்கணும். இதுதான் அவனுடைய நிலைமை இருந்தது. நினைச்சு பாருங்க, எப்படி உள்ள சூத்திரன் வந்து ஒரு நாள் வந்து சத்ரியனுடைய ஆடைகளை விட்டுட்டு வந்து நிற்கிறார். வேத கால கலாச்சாரத்தை நினைச்சு பார்க்க முடியுமா? நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா கலியுகத்துல சூத்திரன் என்ன பண்றார், சத்ரியனுடைய ஆடையை உடுத்துட்டு வந்து நிற்கிறார். சத்ரியனுடைய ஆடையை உடுத்துனது மட்டுமல்ல, சத்ரியன் எப்போல அப்படி ஒரு பாசாங்கு காமிக்கிறார், அபிநயம் பண்றார். உண்மையில சத்ரியன் அவர் இருக்க முடியாது. காரணம் வந்து உண்மையில யுத்தம் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும், உடனே வந்து அவர் என்ன பண்ணி ஆகணும், பயத்துல வந்து பயந்து நடுங்கி ஓடி ஆகணும். அபிநயம் பண்ணலாமே தவிர கண்டிப்பாக வந்து அவரால் என்ன பண்ண முடியாது, யுத்தத்தில் வந்து செயல்பட முடியாது. இருந்தாலும் இவர் என்ன பண்றார், கலிபுருஷன் ஒரு சத்ரியனை போல ஆடையெல்லாம் உடுத்தி யுத்தத்துக்கு தயாராக நிற்கிறார். இப்போ சினிமா நடிகர்களை மாறி கேமரா முன்ன ஆக்ரோஷமா நிற்கிறாங்க. வாழ்க்கையில உண்மையிலேயே அந்த சினிமா நடிகர்கள் கதாநாயகர்கள் வாழ்க்கையில உண்மையிலேயே ஒரு யுத்தத்தை கூட சந்திச்சிருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில தன்னுடைய கையில கத்தியால ஒருத்தனை கூட கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனா உண்மையிலே படத்துல அப்படி சும்மா ஆக்ரோஷமா நிக்கிறாங்க. அதுதான் சூத்திரத்தன்மை. இங்க பார்க்கலாம், இப்ப இவர் ஆக்ரோஷமா நிக்கிறார் உண்மையிலே சார். ஆனா ஆக்ரோஷமாக வந்து என்ன நிக்கிறார், அனாதையான ஒண்ணுமே பாதுகாப்பு இல்லாத பசுவை போய் அடித்துக் கொள்றார். இதுதான் இவருடைய வீரம். இப்ப பார்க்கலாம், உண்மையான வீரனான சத்ரியன் வந்த உடனே பரிசுத் மகாராஜ் வந்த உடனே இவர் எங்க வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருவார். சோ இதுதான் இவருடைய வீரம். அப்ப இவர் வந்து சத்ரியன் அல்ல, சத்ரியனை போல நடிக்கக்கூடிய சூத்திரன். இப்ப பதம் ரெண்டு, மேகந்தம் இபபுக்யதம் வேப்பமானம் பதைகேன சீதந்தம் சூத்ரதாடிதம். சீக்கிரம் காளை மாடு பொதுவாக விளைகிறார்கள். சுத்தமான காளைகள் உயர உயர்குல எருதுகள் வெண்மை நிறத்துல இருக்கும். பசுடைய உடலும் காளையுடைய உடலும் வந்து மென்மையாக வந்து இருக்கும், மிருதுவாக வந்து இருக்கும், அது மங்கள சின்னம். அதுக்கு மாறாக எருமை மாட்டுடைய உடலை பார்க்கலாம், கனமா இருக்கு. எருமை மாடு வந்து கிராமத்தில் வந்து அது உள்ளுக்கு போய் இப்போ ஒரு நீர்த்தேக்கத்தில் வந்து உள்ளுக்கு போய் படுத்துது அப்படின்னா, ஊரில் உள்ள சின்ன ஏரியிலே குளத்திலே உள்ளுக்கு போய் படுத்துதுன்னா எத்தனை பேர் வந்து அதை வந்து அடித்தாலும் வந்து உள்ள போய் எந்திரிக்காது, அதை நீ எல்லாம் எழுப்பலாம் முடியாது. அதான் தானாலும் எந்திரிக்கதான் வந்து மழையில் அப்படி கொடுத்துருக்கும், அது போட்டு நிற்கும், அசையாம நிற்கும். அதுபோல சாலையில செல்லும்போது நம்ம தான் அவருக்கு வழிவிட்டு போனமே தவிர அவர் நமக்கு வழிவிடுவாருன்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அதுதான் அவருடைய தமோகுணம். அதுக்கு மாறாக காளை மாடு மென்மையானது, உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடியது. எல்லார் வீட்லையும் சும்மா காளை மாடும் பசு மாடும் வளராது, சில குறிப்பிட்ட வீட்டில் தான் வளரும். நல்ல அன்போட பராமரிக்கக்கூடிய வீட்டில் தான் அது வளரும். இல்லாவிட்டால் மீண்டும் நம்மளுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துடும். இதுபோல் மென்மையானது ஆன்மீக சம்பந்தப்பட்டது காளை மாடும் பசு மாடும், எருதுவும் பசுவும். இப்ப இப்போ அந்த எருதுகள் பசு வந்து எருதுகள் பசுக்கள் பெண்கள் குழந்தைகள் வந்து மென்மையானவர்கள், பராமரிக்கப்பட வேண்டியவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அப்போ ஒரு வீரன் வந்து வீரன் தான் வந்து யுத்தம் செய்யணுமே தவிர, ஒரு வீரன் சென்று போய் குழந்தையை போய் மிரட்டக்கூடாது. குழந்தை கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மிரட்டும்னா அழுதான் செய்யும். அதுகிட்ட போய் வீரத்தை காமிக்கிறது எந்த விதமான அர்த்தமே கிடையாது. பெண்கள்கிட்ட போய் வீரத்தை காமிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இப்போ வந்து யுத்தம் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க, பெண்களை கூட போர்க்களத்தில் சேர்த்திருக்கிறாங்க. உண்மையிலேயே பெண்களை வந்து நம்ம போர்ப்படைகளில் சேர்க்கும் பொழுது எதிரி படையில் உள்ளவன் வந்து எப்படி யுத்தம் பண்ண முடியும்? ஏத்து வந்து மாதாஜி நிற்கிறாங்க, மாதாஜி பார்த்து துப்பாக்கி வச்சு எப்படி சுட முடியும்? மாதாஜி துப்பாக்கி வச்சு எப்படி சுட முடியும்? அவங்களும் பெண்கள். அதான் ராமாயணத்தில் வந்து ஹனுமான் என்ன பண்ணுறார், இலங்கை நகரத்துடைய தலைவிய யுத்தம் பண்ணுறார், தட்டி விட்டு பாட்டு சேர்ந்தார். நான் பெண்கிட்ட போய் யுத்தம் பண்ண முடியாது, அது சத்திரிய தர்மமே கிடையாது. எந்த ஒரு முறையில் வந்து பெண்களை யுத்தத்தில் சேர்க்கிறாங்க, கண்டிப்பாக பெண்கள் எதிரில் வரும்போது சத்திரியை வந்து சண்டை விடாமல் தான் இருக்கணும். சாஸ்திரத்தின்படி பெண்கள் வந்து தவறு செய்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை கிடையாது, பெண்களுக்கு மரண தண்டனை கிடையாது, பெண்களை கொலை செய்யவே முடியாது சாஸ்திரத்தின்படி. அப்போ பெண்கள் ஒரு பெண்களைப் போல குழந்தையைப் போல மென்மையான எருதுகிட்ட போய் திட்ட வீரத்தை காமிக்கிறான் சூத்திரன். காரணம் அவன் சூத்திரன், அவனால் வீரத்தை எங்கே தான் காமிக்க முடியும்? பெண்கள்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் தான் போய் வீரத்தை காமிக்க முடியுமே தவிர மற்றொரு ஆண்கிட்ட போய் தன்னுடைய வீரத்தை வந்து காமிக்க முடியாது. காரணம் அவன் யாரு? அவன் சூத்திரன், வீரன் கிடையாது. கலியுகத்தில் இது போல கோழைத்தனத்தை நம்ம ரொம்ப பார்க்கலாம். பேப்பரில் தன்னுடைய வீரத்தை காமிக்கிறது, மிக ஃபோர்ஸாக ஸ்டேட்மெண்ட் விடுறது, இலங்கையில் உள்ள தமிழர்களை காப்பாற்றுவதற்காக நான் உயிரை விட தயாராக இருக்கின்றேன், போ யாரும் வேண்டாங்கிறா, ஜகநாதன் போ, யாரும் ஒன்று வேண்டாங்கிற, உடனே உன்னை வரவேற்று அனுப்புகிறோம். ஐயா ஏன் செல்ல மாட்டேங்கிற, 30 வருஷமா அங்கே பேசுற, 3 நாள் அங்கே போயிட்டு வந்தால் பரவாயில்ல. அதுபோல் பெண்கள்கிட்ட வீரத்தை காமிக்கிறது, குழந்தைகள்கிட்ட வீரத்தை காமிக்கிறது, இன்டர்நெட் மூலமாக வீரத்தை காமிக்கிறது, நேரடியாக வந்து வீரத்தை காமிக்கிறது கிடையாது. ஸோ அது வந்து சூத்திரத்தன்மை, இது வந்து சத்திரியத்தின் கிடையாது. சத்திரியன் அதற்கு மாறாக யுத்த தர்மத்தின்படி நேருக்கு நேராக வந்து போர் போடுவான், அவன் வந்து ஆண்கள்கிட்ட வந்து தன்னுடைய வீரத்தை காமிப்பான். அதுபோல் இந்த கலி புருஷன் வந்து ஒரு பசு மாட்டை எருதுகிட்ட போய் தன்னுடைய வீரத்தை காமிக்கிறார், அது மிக மோசமான குணம், கொடூரமானது. அடுத்து 13, காம்ச தர்ம துகாம் தீனாம் ப்ரிசம் சூத்ர பதாகதாம் வத்சாமாசுரவதனாம் ஷாமாம் யபஸம் இச்சதீம். கலியுகத்தில் தர்மம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு தர்மம் விமர்சிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறத வந்து ஸ்ரீமத் பாகவதம் 5000 வருடங்களுக்கு முன்பே அறுதியிட்டு கூறுது. பசு பாதுகாக்கப்பட வேண்டியது, தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. காளை எருது தர்மத்துடைய சின்னம், அதான் இந்திய அரசு சின்னத்தில் பார்க்கலாம். என்ன இருக்கு இந்திய அரசு சின்னத்தில் இருக்கும், என்ன இருக்கு? காளை மாடு இருக்கு, காளை மாடு ஒன்று உண்டு, எருது ஒன்று உண்டு, 3 சிங்கத்துடைய தலை மட்டும் இதற்கும் ஒரு சக்கரம். சில என்ன இருக்கும் இந்திய அரசு இந்திய அரசாங்கத்துடைய அரச சின்னத்தில் சில என்ன இருக்கும்? வாய்மையே வில்லை, தர்மம் இதி ரக்ஷதக, சத்தியம் ஏவ ஜெயது, சத்தியம் அல்லும் தர்மம் அல்லும் நடந்தது. இதுதான் இந்திய அரச சின்னம், இந்திய அரசாங்கத்துடைய ஆதரவான சின்னம். சத்தியம் அல்லும் தர்மம் அல்லும் அப்படிங்கிறது, காரணம் எருது வந்து தர்மத்தை வந்து குறிக்கக்கூடியது ஒன்று. இப்போ தர்மத்தை பாதுகாக்கும் போது ஒரு மனிதன் வந்து எருதுவை வந்து பாதுகாக்கிறான். காரணம் எருது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து தந்தையை போன்றது, பசுமாடு வந்து ஒரு தாயை போன்றது. அஃப்கோர்ஸ் 7 விதமான பசு தாய்களில் ஒரு தாய் யாரே? பசு. காரணம் நம்முடைய தாய் நமக்கு பாலை கொடுப்பது போல பசு நமக்கு பாலை கொடுத்து நமக்கு வளர்கிறாங்க. நம்முடைய தந்தை கஷ்டப்பட்டு நமக்கு உழைத்து நம்மளை வந்து வளர்ப்பது போல நம்முடைய கிராமங்களை நம்ம பார்க்கலாம். எருது வந்து நம்முடைய குடும்பத்திற்காக தினசரி வந்து வாழ்க்கை ஃபுல்லாக உழைத்து நம்மளை வந்து என்ன பண்ணுது? பாதுகாக்குது. நம்முடைய வீட்டில் உள்ள மற்றொரு தாய் தந்தையர் யாரு? பசுவும் காளை மாடும். பசுவையும் காளை மாட்டையும் கொல்லக்கூடிய நபர் தன்னுடைய சொந்த தாய் தந்தையை கொல்லக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் வந்து வெளிநாட்டில் வந்து கிறிஸ்துவ மத பாதிரியார்கிட்ட பேசும்போது பேசுகிறார். இது பெரிய சாஸ்திரங்கள்லாம் நீ போக வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமான கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது கூட பசுவை கொல்லக்கூடியவன் தன்னுடைய சொந்த தாயை கொல்லக்கூடியவன் அப்படிங்கிறார். இப்ப எருதுவை கொல்லக்கூடியவன் தர்மத்தை வந்து கொல்லலாம். இங்க தர்மம் வந்து கலியுகத்துல வந்து அந்த அளவுக்கு கொல்லப்பட்டிருக்கு. இங்க உள்ள எருதுவை போல இருக்கு, அது கண்ட வந்து கண்ணீரோட இருக்குது. அது மட்டும் இல்ல, அதை நான் மீண்டும் மீண்டும் அடித்ததுனால காலில் வந்து வலிமை இல்லை, அது நிற்க முடியாம கதறி அழுது. அது மட்டும் இல்ல, உண்ணுவதுக்கு ஏதாவது ஒரு புல்லாது இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு பாக்குது. அந்த அளவுக்கு கலியுகத்தில் உள்ள மனிதன் வந்து இரக்கமற்ற மிருகமாக வந்து வாழலாம்னு சொல்லி சொல்லப்படுறது. பப்ரச்சரதம் ஆரூட கார்த்தஸ்வர பரிச்சதம் மேக கம்பீரயாவாச்ச சமோரோவித கார்முக.
அம்புகளுடனும் வில்லுடனும் நன்கு ஆயத்தமான இந்த தச்சித் மகராஜன் தங்கத்தலான தேரில் அமர்ந்து இடி முழக்கம் போன்ற ஆழமான குரலில் அவனுடன்
சேர்ந்தார். இதான் சத்ரியனுடைய தன்மை. சத்ரியன் உண்மையை மக்களை ரட்சிக்கக்கூடிய சக்தி உள்ளவன். பகவான் அதுக்கு தேவையான உடல் பலமும் மனோபலமும் அவனுக்கு இதயத்தில் வந்து அவனுக்கு பகவான் வந்து அவனுக்கு தேவையான அளவிற்கு கொடுத்துருக்கிறார். சத்ரியனுடைய உடல் பலம் வந்து மிக மிக அபரீதமானது, அவனை நினைப்பது போல் கிடையாது. இப்பொழுது கூட ஜெய்ப்பூர் அரண்மனையில் வந்து ராணா பிரதாப் சிங் பயன்படுத்திய மிகப்பெரிய அவனுடைய போர்க்கவசம் இருக்கு. அந்த போர்க்கவசத்தில் சண்டே ப்ரோக்ராம் வரக்கூடிய நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட தூக்கி பிடிக்க முடியாது. சண்டே ப்ரோக்ராம் வரக்கூடிய ஆண் வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை தூக்கி வேணா பிடிக்கலாம இருக்கும். அதை அணிஞ்சிட்டு அவர் வந்து யுத்தம் பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய உடல்ல எவ்வளவு பலம் உள்ளவராக இருப்பார். ராணா பிரதாப் சிங் ஜெய்ப்பூர் அரண்மனையில் இருக்கு. அந்த வாள், அந்த வாழை வச்சு அவர் யுத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாழை நம்ம வாழை தூக்குறதுக்கு எப்படி ஒரு 5-6 பேர் வேணும், பிடிக்க முடியும். குருமராஜ் இந்த புத்தகத்தில் பார்க்கலாம். நம்முடைய சைதன்ய மகாபிரபு சம்பிரதாயத்தில் உள்ள வயசின சத்திரிய அரசர் வந்து ராமானந்த ராய். ராமானந்த ராய் பயன்படுத்திய வாழ் இன்றைக்கும் ஒரிசாவில் இருக்கு, ஒரு கோயிலில். சக்தி வாய்ந்த வாழ், நம்மளால் பிடிச்சு சண்டை போ, நம்மளால் தூக்கி நிற்க முடியாது. அந்தளவுக்கு அவர்கள் சக்தி உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதுபோல் சக்தி உள்ளவர்கள் மட்டும் கிடையாது, மனோபலம் உடையவர்கள், சிந்தனை சக்தி உள்ளவர்கள். அவர் வந்து கம்பீரமான முறையில் உடனே வந்து அவனை ஏற்று பேசுகிறார். யாரை ஏற்று பேசுகிறார்? சுத்ரனை ஏற்று பேசுகிறார், கலிபுருஷனை ஏற்று பேசுகிறார். கஸ்துவம் மச்ரேன லோகே பலாத்தம்சி அபலான் பலி நா தேவோசி வேசேன நடபத் கர்மனா துவிஜக. சத்ரியன்ல இரண்டு பதவிகள் இருக்கு, ஒன்னு அரச பதவி, இன்னொன்னு இளவரசனுடைய பதவி. ஒரு அரசனுக்கு வந்து 10 மகன்கள் இருந்தாங்கன்னா அடுத்த அரசராக யார் மாற போறாரோ அவர் அரசனாக மாறுவதற்கு முன்பு அவருக்கு இளவரச பட்டம் அளிக்கப்படும். இளவரசரே அப்படின்னு கதையில பார்த்துருப்போம். இந்த இளவரச பட்டம் அவருக்கு எப்படி வழங்கப்படும்னா, அவர் காட்டிற்கு தன்னந்தனியாக சென்று கையில உள்ள வாளோட ஒரு சிங்கத்து கூட யுத்தம் பண்ணி சிங்கத்தை கொன்னு நான் சத்ரியன் அவர் என்ன பண்ணணும், நிரூபிக்கணும், தன்னந்தனியாக யுத்தம் பண்ணணும். சிங்கத்தை கொல்லணும். இப்ப உள்ள சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பார்க்கலாம், தொங்கல் கேசுகள், சாதாரண ஒருத்தனை கொல்ல கூட கிளத்து கூட சக்தி இல்லாத கேசுகள். ஸோ இங்க வந்து கொலை சொல்லப்படுது, கண்டிப்பா சத்ரியனுக்கு வந்து கொலை செய்ய தெரியணும். ரோபா சொல்ல சத்ரியன் என்ன பண்ணணும், கொலை செய்ய தெரியணும். தர்மத்துக்காக கொலை செய்ய தெரிந்தவனுடைய பேர் தான் சத்ரியன். ஆனால் தயவு செய்து கொலை மேல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல வந்து தயவு செய்து சத்ரியனா மாறாரு. நீ வந்து சூத்திரன ஒத்துக்கிட்டு வீட்டில் இருந்துக்கோ. காரணம், மக்களை ரட்சிப்பதற்காக தீயவர்களை வந்து கொல்லக்கூடிய சக்தி உள்ளவன் தான் யாரு, சத்ரியன். மேலோட்டமான முறையில் கோழைத்தனமாக வந்து அரசாங்கம் தர்மம் தர்மத்தை ரட்சிக்கக்கூடிய விஷயங்கள்னா கண்டிப்பாக சத்ரியத்தன்மை வேண்டும். அங்கு கொலை செய்ய தெரியணும், சத்ரிய தர்மத்துக்காக கொலை செய்ய தெரியணும். இது கொலை செய்வதற்கு சக்தி இல்லாத, இதயத்தில் பலம் இல்லாத, மீன்ஸ் துஷ்டர்களை கொலை செய்வதற்கு சக்தி இல்லாத மனிதன் வந்து சூத்ரன், அவன் வந்து சத்ரியன் கிடையாது. அடுத்து
பாதுகாப்பு
சத்ரியன்கிறவன் வந்து உண்மையிலே மக்களுக்காக வந்து மற்றவர்களை மக்களை ரட்சிப்பதற்காக தர்மத்தை பின்பற்றாதவர்களை அழிக்கக்கூடிய சக்தி உள்ளவன். ஸ்ரீல புரோபாதத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார், இஸ்கான சில பக்தர்கள் சத்ரியர்களாக மாறி போர் புரியை கற்றுக்கொள்ள வேண்டும், மிக முக்கியமாக துப்பாக்கி சுடக்கூடிய கலையை வந்து கற்றுக்கொள்ளணும் சொல்லி ஸ்ரீல புரோபாதம் எடுத்துக்கொள்கிறார். காரணம், கண்டிப்பாக எதிர்காலத்தில் நம்முடைய இயக்கத்தை வந்து சில நேரங்களில் பாதுகாப்பதற்கு யுத்தம் செய்யக்கூடிய சத்ரியர்கள் வந்து தேவை. சில புரோபாதர் நம்முடைய இஸ்கான் குருகுலத்தில் வளரக்கூடிய குழந்தைகள், நம்முடைய கிரகசா பக்தருடைய குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து மல்யுத்தம் கற்றுக்கணும் சொல்லி எடுத்துக்கொள்கிறார். உண்மையிலே மல்யுத்தம் கற்றுக்கணும், மல்யுத்தம் ஒன்று, நீச்சல் ஒன்று, ரெண்டையும் நம்மளுடைய குழந்தைகள் கற்றுக்கணும் அப்படின்னு உறுப்பிடுறார். அப்போதான் உடல் பலம் உள்ளவராக வந்து மாறுது. இல்லை சத்ரியன்கிறவன் வந்துனோ ஒன்றுமே பலம் இல்லாத கேஸுகள், உடல் பலமும் மனபலமும் இல்லாத கேஸுகள் வந்து வைஷ்ணவர்கள் கிடையாது. வைஷ்ணவர்கள் எல்லாத்துலேயுமே வந்து சக்தி உள்ளவர்கள், மனதிலையும் சரி அறிவுலையும் சரி உடல்லையும் சரி பலம் உள்ளவர்கள் சக்தி உள்ளவர்கள்லாம் யார், வைஷ்ணவர்கள். ஆனால் கிருஷ்ணருக்காக இதை எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஸ்ரீல புரோபாதருடைய விருப்பம், நம்முடைய குருகுலத்து குழந்தைகள் மல்யுத்தம் செஞ்சு படிக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். மல்யுத்தத்தை புரோபாதர் வந்து ஆதரிக்கிறார். அதனால் சத்ரிய கலை. இப்போ அந்த காலத்து அரசர்கள் வைஷ்ணவ அரசர்கள்லாம் இந்த விளையாட்டுகள் எல்லாம் வீர விளையாட்டுகள் எல்லாமே தெரிந்தவர்கள். அவர் உடனே வந்து அந்த சுத்தரனை பார்த்து கேட்குறாரு, பார்ப்பதற்கு வெளிப்படையானவர்கள் அரசனை மாதிரி நீ வேடம் பண்ணியிருக்கிற. அரசன் வந்து வெறும் உடல் பலம் உள்ளவனுக்கு மட்டும் கிடையாது, அவனுக்கு சத்திரிய முறைகள் தெரியும், வேத தர்மங்கள் தெரியும், அதற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடல் பலத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்துவன் சத்திரியன். அவர் கேட்குறார், சத்திரியனை மாதிரி உடல் நீ வந்து ஆடை மட்டும் அணிஞ்சிருக்கிற, ஆனால் செய்யக்கூடிய காரியங்கள் சுதரத்தனமான காரியங்களை செய்த, நீ என்ன காரியத்தை பண்ணுற, நீ போய் எருதுகளை வந்து அழிக்கக்கூடிய காரியத்தை பண்ணுற, அப்போ நீ யார் கிடையாது, சத்திரியன் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த அதர்மமான காரியத்தை செய்வதனால உன்னை உடனே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அழிக்க போறேன் அப்படிங்கிறார். கிருஷ்ண கதே தூர சக காண்டிவ தன்மனா சோச்சோசி அசோச்சியான் ரகசி பிரகரன் வதம் அருகசி.
அதை மறைவான ஒரு இடத்தில் அடிப்படையில் குற்றவாளியை கருதப்பட்டு கொல்லப்பட வேண்டியதாக
இந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான காரியத்தை செய்வதற்கு உனக்கு துணிச்சலுக்கு காரணம் வந்து உன்னை தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு சக்தியுள்ள அரசர்களும் வைஷ்ணவ அரசர்களும் சத்தியர்களும் இன்னைக்கு மனித சமுதாயத்தில் இல்லாதான் அதற்கு காரணம். மிக முக்கியமாக சக்திமிக்க அரசனான வைஷ்ணவ அரசனான அர்ஜுனன் இல்லாத காரணத்தால் இன்னைக்கு பூவுலகத்தில் வந்து இது போன்ற காரியங்களை செய்யக்கூடிய நபர்கள்லாம் வந்து இன்னைக்கும் அதுதான் காரணம். மக்களை இந்த தவறான காரியங்களை அவன் செய்யக்கூடிய நேரத்தில், பசுவதையை செய்யக்கூடிய நேரத்தில், அவனை தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு சக்தியுள்ள ஒரு அரசாங்கம் சத்ரியர்கள் இல்லை. மீண்டும் நல்ல முறையில் சொல்லப்போனா அவர்களை தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு சக்தியுள்ள வைஷ்ணவ அரசர்கள் இல்லை. வைஷ்ணவர்களாலே சமுதாயத்தில் எப்படிப்பட்டவர்களானோம்னா ஏதோ ஒன்று இல்லாத கேஸ்கள் போலுக்கு திலகு போட்டு தலைவர் போலுக்கு உண்மையாக அப்படிதான் இருக்குது. கடந்த புரோபாதர் வந்து பிரச்சாரம் பண்ணப்பறம் தான் மீண்டும் வைஷ்ணவருடைய சக்தி கூடுது. அதுக்கு முன்ன வந்து இப்போ கடந்த ஒரு 500-1000 வருடங்களுக்கு முன்பு வைஷ்ணவர்கள் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் வந்து வைஷ்ணவர்கள் எந்த வகையிலையும் சக்தி இல்லாதவர்களாக ஆகிட்டாங்க. ஒரு கலைத்துறையிலையும் சரி, ஒரு அறிவு சம்பந்தமான துறைகள்லையும் சரி, வீர சம்பந்தமான துறையிலையும் சரி, என்னைக்குமே முதல் நபராக யார் தான் இருப்பார் சமுதாயத்தில், வைஷ்ணவ அரசர் தான் இருப்பார், வைஷ்ணவர்கள் தான் இருப்பாங்க. கடந்த 500 சில புரோபாதர் வந்து பிரச்சாரம் செய்வதற்கு முன்பு வரை கூட வைஷ்ணவர்கள் யாருமே வந்து அறிவுபூர்வமாக மனித சமுதாயத்தில் போய் பக்தியை வந்து பிரச்சாரம் செய்யலை. அதனால் மக்கள் நினச்சிட்டாங்க இவங்களும் ஒன்றுமே கலந்த கேஸ்கள் போல ஒன்றுமே, ஏன்னா அவங்களுக்கு புரியலை. இவங்களை பார்த்து சில புரோபாதர் வந்து அதை அறிவுபூர்வமாக சிந்தனை பூர்வமாக இவனை சிந்திக்க வைத்து மனித சமுதாயத்தில் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணும்போது வைஷ்ணவன்கிறவன் வந்து ஒன்று சும்மா சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி போகிற கேஸ்கள் மட்டும் கிடையாது, உண்மையிலே அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக சிந்திக்க தெரிந்த உண்மையிலே மிக உயர்ந்த பக்குவம் உள்ள நபர்கள் வைஷ்ணவராக மாறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மொத்த மனித சமுதாயமே அறிவு சிந்தனை பூர்வமாக அந்த வைஷ்ணவர்கிட்டருந்து நம்ம வாழ்க்கை முறைகளை கற்றுத்தெரிந்து நல்ல முறையில் வாழலாங்கிற விஷயத்தை இன்னைக்கு இஸ்கானியக்கம் உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கறதுனால வைஷ்ணவ குலம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தகுதி உள்ள ஸ்தானத்தை வந்து நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். புரோவாடி காலத்துக்கு முன்னால் மிகப்பெரிய கான்ஃபரன்ஸில் போய் எந்த வைஷ்ணவர் பேசினார், மிகப்பெரிய பேங்கில் போய் செமினார் எந்த வைஷ்ணவர் கொடுத்தார், ஒருத்தரும் கொடுக்கல. சட்டசபையில் போய் யார் பேசினாங்க, யாருமே பேசல. நீங்கள் நம்ம பக்தர்களால் எங்கனாலும் போய் பேச முடியும். காரணம், அறிவுத்துறையில் நம்ம பக்தர்கள் என்றைக்குமே முதலாக இருந்தார். அதுபோல ஸ்ரீல புரோபாடி விருப்பம் எதிர்காலங்களில் கண்டிப்பாக வரும். அறிவுத்துறை மட்டுமல்ல, அரசியல் துறையிலும் நம்ம சக்திமிக்க வைஷ்ணவரை உருவாக்க வேண்டும் என்பது ஸ்ரீல புரோபாடி விருப்பம். மொத்த அரசியல் துறையையே பிடித்து மனித சமுதாயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு சக்திமிக்க வைஷ்ணவரை வந்து நம்மளுடைய இயக்கம் வந்து உருவாக்கணும் என்பது ஸ்ரீல புரோபாடி விருப்பம். ஸ்ரீல புரோபாடி போய் அமெரிக்காவில் போய் பிரச்சாரம் செய்ததற்கு காரணத்தை என்ன சொல்றாருனா, இந்த அமெரிக்க அரசாங்கத்தை நம்ம வந்து பிரச்சாரம் செய்து பிடிக்கக்கூடிய நேரத்தில் மொத்த உலக நாட்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், பிடித்து மிக எளிதானவர்கள் வைஷ்ணவராக மாற்றலாம் அப்படிங்கிறார். பக்தர்கள் அது சாத்தியமான காரியமாங்க, இதுக்கு புரோபா சாத்தியமான காரியம் அப்படிங்கிறார். நீங்கள் ஒழுங்கான முறையில் பிரச்சாரம் பண்ணால் சாத்தியமான காரியம், ஒழுங்கான முறையில் நம்ம பிரச்சாரம் செய்து ஏராளமான நபர்களை பக்தராக மாற்றக்கூடிய நேரத்தில் வைஷ்ணவ அரசர்களை கண்டிப்பாக மீண்டும் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். அப்படி வைஷ்ணவ அரசர்கள் வைஷ்ணவர்கள் ஆளக்கூடிய சக்தி வாய்ந்த அரசாங்கம் இருக்கும்போது மீண்டும் இந்த மாதிரி அதர்மமான காரியங்களெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், தட்டி கேட்க முடியும். அது வரைக்கும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, தட்டி கேட்க முடியாது, அப்படி ஒதுங்கி போயிட்டே இருந்த விருஞ்சிபுரத்தில் பார்க்கலாம். அக்ரஹாரத்தில் பகவான் ஆலயத்து பக்கத்தில் வந்து பசுமாட்டை வெட்டி கொள்ளதான், கேட்க முடியாது, சக்தி இல்லை, சக்தி கிடையாது. உங்களுடைய ஆலயத்து பக்கத்திலே எதிர்த்து பசுமாட்டை வந்தா கூட ஒரு நாள் எதுவும் செய்ய முடியாது, கேட்பதற்கு சக்தி கிடையாது. அதான் பரிசுத்தமராக சொல்றார், சக்தி மிக்க வைஷ்ணவ அரசர்கள் அர்ஜுனன் போன்றவர்கள் இல்லாதனால என்ன பண்ற, இந்த காரியத்தை நீ துணிச்சலாக பண்ற. உண்மையிலேயே சக்தி மிக்க வைஷ்ணவ அரசர்கள் வரக்கூடிய நேரத்தில் ஒன்றால் நம்மளுடைய அந்த காரியத்தை வந்து செய்ய முடியாது. ஸோ இப்போ அதான் நடக்குது, சக்தி மிக்க வைஷ்ணவ அரசர்கள் கிடையாது. அதான் பிரச்சனை சொல்கிறாங்க. ஓம் மாபவல பாதை ஞான பதாசரம் விருஷ ரூபேன கிம் கச்சி தேவோல பரிகேதையன். உருவத்துல வந்து கலிபுருஷன் வந்து அடிச்சு கொள்ளுதான், உண்மையில நீ யார் அப்படிங்கிற விஷயத்த கேக்குறாரு. ஹரே கிருஷ்ணா, ஐயே பிரசாதம் மாதவ லேட் ஆகிய நஜாவது கௌரவேந்தானாம் தோர்தண்ட பரிரம்பிதே பூதலே அதுபந்தி அஸ்மின் வினாதே பிராணினாம் தசக. வேத காலத்துல அரசன் பொதுவான எல்லோருக்குமான தாய் தந்தையர். நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே தாய் தந்தை தாயிட்டையும் தந்தைட்டையும் போய் நம்முடைய பிரச்சனையை வந்து சொல்லுவோம். உடனே என்ன பண்ணுவாங்க, தாய் தந்தையர் நம்முடைய பிரச்சனைகள் வந்து உடனே தீர்த்து நம்மளை கண்ணீர் விடாமல் நம்மளை வந்து பாதுகாப்பாங்க. அதுபோல் அன்னைக்கு மனித சமுதாயத்தில் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, மொத்த மனித சமுதாயத்தில் உள்ளவர்கள் அனைவருமே வந்து உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆன்மீக வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய இந்த சத்திரிய அரசன்ட்ட உடனே போய் தன்னுடைய குறையை வந்து மக்களை வந்து சொல்லுவாங்க. உடனடியாக அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணப்படும். அதான் சத்திரியனுடைய கடமை. மனித சமுதாயத்திலுடைய எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் இல்லாதவாறு பாதுகாப்பது மிக முக்கியமாக. பசுக்கள், வைஷ்ணவர்கள், வைஷ்யர்கள், பிராமணர்கள் வந்து முழுமையான முறையில் பிராமணர்களால் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. எந்த ஒரு பிராமணனாலும் எந்த ஒரு நேரமும் அரசனுடைய வீட்டுக்கு செல்லலாம், தனக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளையும் யாசிக்கலாம். இது வந்து பிராமணர்களுடைய கடமை, அரசர்களுடைய கடமை, இவர்களை காப்பாற்றுவது அரசர்களுடைய கடமை. இப்படிதான் அனைத்து மனித சமுதாயம் வந்து இருந்திருக்கு. இதுபோல அப்போ இது சத்திரியனுடைய கடமை. சத்திரியன் வந்து இது போல காரியங்களை வந்து அன்னைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து செஞ்சு கொண்டிருந்தார். நம்ம வந்து சாஸ்திரங்களில் படிக்கிறோம், சில நேரங்களில் சில பசுக்கள் அதுக்கு பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னாக்க, ஒன்று உடனே போய் அரமனுடைய பிரசாதம் இல்லையான, கொஞ்சம் கூட இல்லையான, சரி ஓட்ட ஒன்று பீரோக்கு வந்து பிரசாதம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கூட பிரசாதம் இல்லையா, அவங்களுக்காக தான் சமைச்சதே போக. என்ன பண்ண போறாங்க ஸ்வீட் இல்லையா, என்ன ஸ்வீட் கொண்டு பண்ணி விடுவோம், போட்டு கொடுங்க, கிளாஸ் வேண்டாம், அவங்களுக்காக தான் அவங்களுக்காக தான் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸ்ரீமத் பாகவதம் கீ அவங்களுக்காக தான் சமைச்சதே கொடுப்பாங்க.